கேட்கும் அஞ்சலி.
இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் சமய சிந்தனை கூறும் இவ்வேளையில் விநாயகர் வழிபாட்டில் அருகம்புல் இடம்பெற்ற கதை கேட்டு சிந்திக்க வாருங்கள். சுலவன் என்ற மன்னன் ஜம்பா என்ற தென்னாட்டு நகரம் ஒன்றை பெருமையுடன் ஆட்சி புரிந்து வந்தான். அவனும் அவன் மனைவி சுபமுத்திரையும் தினமும் நகரில் நடைபெறும் கதாகாலச் சேபத்தை கேட்கச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு நாள் ஒரு கோயிலில் கதாகாலச் சேபம் நடக்கும் அரங்கில் ஏழை அந்தனர் ஒருவர் அமர்ந்திருந்தார். வறுமையின் கொடுமையினால் குறைந்தளவு உடையுடன் அவர் காணப்பட்டார். தர்ம நெறியோடும் கருணை உள்ளத்தோடும் அரசாளும் மன்னன் அன்று ஏதோ மதியிழந்து அவரை பார்த்து நகைத்து விட்டான். இதனால் வருத்தமடைந்த அந்தனர் அரசனை பார்த்து, ஏழ்மையில் வாடும் என்னை பார்த்து எள்ளி நகையாடும் அறிவு கட்ட அரசனாகிய நீ என் நிலை அறியாது கேலி செய்தமையினால் எருதாக மாறக்கடவது என்று சாபமிட்டார். அடுத்த கணம் மன்னன் எருதாக உருமாறினான். தன் கணவர் எருதாக மாறியதைக் கண்ட அரசி அந்தணன் மீது கோபம் கொண்டு, நீ ஒரு பொதி சுமக்கும் கழுதையாக மாறக்கடவாய் என்று சாபமிட்டார். அடுத்த கணம் அந்தனர் கழுதையாக மாறினார். ஆனால் நெறி தவறாமல் வாழ்ந்தமையினால் அவர் மீண்டும் அரசியாரை புல் சுமக்கும் பெண்ணாக மாறுவாய் என்று சபிக்கவே அரசியாரும் அவ்வாறே உருமாறினார். இவ்வாறு இவர்கள் சாபத்தினை அனுபவிக்கும் வேளை புல் சேகரித்து கொண்டு வீடு திரும்பும் வேளையிலே கடும் மழை பொழியவே மலையிலிருந்து தப்பிக்க அருகிலிருந்த ஆலயத்தினுள் புல் சுமக்கும் பெண்ணாகிய அரசி நுழைந்தாள். அதே கோயிலுக்குள் மலைக்கு அடைக்கலம் தேடி கழுதையாக இருந்த அந்தனரும் எருதாக இருந்த அரசனும் நுழைந்தனர். புல்லைக் கண்டு சுவைத்து பார்ப்போம் என்று புல்லுக்கட்டை அவிழ்த்து உண்ண ஆரம்பிக்கின்ற பொழுது திடீரென பலமாக வீசிய காற்றினால் பறந்த புற்கள் எல்லாம் அந்த ஆலயத்திலிருந்து அருள் கொடுக்கும் விநாயகர் மீது சென்று விழுந்தன. அன்று சதுர்த்தி விரதமாகிய காரணத்தினால் நடை திறந்து விளக்கேற்றப்பட்டிருந்தது. பக்தர்கள் பெருங்கூட்டம் சுவாமி சன்னதி முன்னால் இருந்தனர். பூஜை நேரத்தில் கோயில் உள்ளே வந்த எருதையும் கழுதையையும் மக்கள் விரட்டினர். புல்லுக்கட்டையும் இழுத்து கொண்டு அவை ஓடின. இதனால் மனமுடைந்த புல் சுமக்கும் பெண் விநாயகர் ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்து வணங்கி நின்றாள். அருகம்புல்லை சாற்றி தன்னை சதுர்த்தி விரதத்தன்று சுற்றி சுற்றி வந்து வணங்கியமையினால் விநாயகர் பேரானந்தம் கொண்டு அம்மூவருக்கும் சுய உருவை அளித்து அருள் புரிந்தார் என்பது புராணக் கதை. ஆம் நேயர்களே, விநாயகர் அருள் பெறுவதற்கு ஆடம்பரங்கள் எதுவும் வேண்டியதில்லை. எவ்விடமும் கிடைக்கும் அருகம்புல்லினால் மனதார அர்ச்சனை செய்தால் போதும், எந்த தீவினையும் நீங்கிவிடும். நன்றி, வணக்கம்.
முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
காவடிக்கு கொடுக்குமே சண்முகா,
எந்த
நேரத்திலும் சண்முகா, நீ நின்ற கோலத்திலே சண்முகா, அண்டும் வினைகளை திரட்டி மூலம் காக்கும் தெய்வமே சண்முகா, சன்னிதானம் அதை சுண்டி பலம் வர நெஞ்ச முருகுமே சண்முகா, நெஞ்ச முருகுதே சண்முகா, என் முருகுதே சண்முகா.
தொடர்வது இஸ்லாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தார்கள்.
எதிர்வரும் மார்ச் 25 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 25 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 கார்த்திகையை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 27 தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 27 தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 30 தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் ராமபிரானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 30 தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு ராமபிரானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஸ்ரீராம நவமி அப்படிங்கிற ஒரு அழகான திருநாளை பற்றி. இந்த நாளை நாம எப்படி கொண்டாடணும், எவ்வாறு விரதம் இருக்கணும், என்னென்ன மாதிரி வழிபாடுகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீராம நவமி அப்படிங்கறது ராமர் இந்த உலகத்துல நமக்காக அவதரித்த நாள், அற்புதமாக இறங்கி வந்த நாள். அவதாரம் அப்படின்னா இறங்கி வருதல் அப்படின்னு நாம சொல்றோம். யாருக்காக? நாம் எல்லாம் நலன் பெறணும். இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் நலன் பெற வேண்டும். மனு தர்மம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனைவி கிட்ட எப்படி இருக்கணும், கணவன் கிட்ட எப்படி நடக்கணும், சகோதரர்கள் கிட்ட எப்படி இருக்கணும், அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்கணும், இது போன்ற விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதுதான் புராணங்களும் இதிகாசங்களும். அந்த வகையில ராமாயணம் என்பது ஒரு அன்பு காவியமாக நமக்கு விளங்கக்கூடியது. அதுல எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரம் என்பது மனிதன் எவ்வாறு மனிதனாக வாழணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான அவதாரம். அதுல நமக்கு எவ்வளவோ தர்மங்கள் சொல்லி இருந்தாலும் இந்த ராம நவமி அன்று நாம் அந்த ராமாயணத்தை படித்து சுந்தரகாண்டத்தை படித்து ராமரை வழிபாடு செய்கின்ற போது எவ்விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கு. முதல்ல இந்த நாள்ல வழிபாடு செய்யும் போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பாத்துருவோம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும், மனஸ்தாபமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும், அண்ணன் தம்பியா இருப்பாங்க, அக்கா தங்கையா இருப்பாங்க, அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு பூசல், ஒரு சண்டை, பேச்சுவார்த்தை கிடையாது, ஆனா ஒண்ணு சேரணும் அப்படின்னு யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்ல. அது போல பிரிந்த உறவுகள் யாராக இருந்தாலும் அந்த உறவுகள் ஒன்று சேருவதற்கும் நாம் இறைவனை வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை தேர்வு பண்ணிக்கலாம். ஏன்னா ராமர் எல்லாரையும் அரவணைத்து சென்றார், யாரையுமே வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கல, எல்லோரையும் சகோதரத்துவத்தோடு ஏற்றுக்கொண்டார். அதுல ஏற்றத்தாழ்வுமே அவர் நமக்கு காட்டல. அதனால இந்த நாள்ல வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிக உயர்ந்தது, குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமைக்கு. நிறைய பேர் பதிவுல கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அம்மா மனைவியை மதிக்காத கணவனுக்கு ஏதாவது ஒரு பதிவு கொடுங்க அப்படின்னு. கண்டிப்பா நான் அதுக்கு தனியாகவே நான் ஒரு பதிவு கொடுக்கறேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு கணவன் மனைவி என்கின்ற வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் இன்னும் நிறைய பேருக்கு அதை சொல்லிட்டே இருக்க வேண்டியதாதான் இருக்கு. ராமர் கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கலாம், ஒரு நல்ல கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அந்த தம்பதிகளினுடைய அந்யோன்யத்திற்கு. இன்னைக்கும் நாம வந்து ராமரையும் சீதையும் உதாரணமா சொல்றோம் இல்லையா, அதனால இந்த நாள்ல அதற்காகவும் நம்ம வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நாள்ல வழிபாடு செய்யலாம், அது ரொம்ப ரொம்ப விசேஷம், கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும். ஏன்னா ராமநவமி என்பது அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நாள், அதனால இந்த ராமநவமி அன்னைக்கு குழந்தை வேணுங்கிறவங்களும் வழிபாடு செய்யலாம். நீண்ட காலமாக நோய் இருக்கு அப்படிங்கிறவங்களும் சுந்தரகாண்டம் படித்து வழிபாடு செய்யலாம். அதனால இவ்வளவு பலன்கள் நமக்கு இருக்கு. சரி, இந்த நாள்ல வழிபாடு செய்தால் இவ்வளவு பலன்கள் கிடைக்கும்னு சொன்னீங்கம்மா, எப்படி வழிபாடு செய்வது, எவ்வாறு நாம் ஆரம்பிப்பது அப்படிங்கறதா முதல் கேள்வி. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ராமருடைய படம் எதுவாக இருந்தாலும், அல்லது ஆஞ்சநேயருடைய படமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் படமாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் சென்ற வருடமே கேட்டிருந்தீங்க எங்க கிட்ட ஒரு கண்ணன் படம் தாங்க இருக்கு, நாங்க கும்பிடலாமா, ராமநவமிக்கு கண்ணனை கும்பிடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நாங்க ஒரு பொட்டாவது வச்சு அதுக்கு ஒரு துளசியாவது வைக்கலாமான்னு கேட்டிருக்கிறீங்க. தாராளமாக நீங்க வைக்கலாம், ஒன்னும் தவறு கிடையாது. அதனால ராமருடைய படம் இருந்ததுன்னா அது வைங்க, இல்ல ராமருடைய அவதார இருக்கக்கூடிய எந்த படமா இருந்தாலும் அன்னைக்கு அதை காய விட வேண்டாமே, அன்னைக்கு அதுக்கு ஒரு துளசி போடுங்க, சந்தன குங்குமம் வைங்க. எந்த படமுமே எங்க கிட்ட இல்ல, ராமர் சம்பந்தப்பட்ட பெருமாள் சம்பந்தப்பட்ட எந்த படமுமே இல்ல அப்படின்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம், விளக்கேற்றி நீங்க ராமரை நினைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். அதனால இந்த படத்துல ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால பெருமாளுக்கு விசேஷமான மலர்கள் துளசி, அது ரொம்ப விசேஷம், அதனால துளசி தீர்த்தம் வச்சுக்கோங்க. உபவாசமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையிலிருந்தே உபவாசத்தை எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, அந்த குழந்தை வேணுங்கிறவங்க உபவாசமாக இருக்கலாம் ராமநவமி அன்னைக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரார்த்தனை இருக்கு அப்படின்னா நீங்க உபவாசமாக இருக்கலாம், மற்றவர்கள் உணவெடுத்துக்கொண்டு வழிபாடு செய்யலாம். அதிகாலையிலேயே அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே இந்த வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருக்கிறீங்க, தாராளமா செய்து கொள்ளலாம், ரொம்ப நல்லதும் கூட. அதாவது காலையில ஒரு 4-5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நீங்க தாராளமாக செய்து கொள்ளலாம். அதற்கு பிறகு வழிபடக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்திருங்க. அதனால உங்களுடைய சௌகரியம் என்னவோ, ஏன்னா குழந்தைங்கெல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய நாள், எல்லோருமே விடுமுறையில இருக்கக்கூடிய நாள், அதனால எல்லாரும் குடும்பமா சேர்ந்து எப்ப உட்கார முடியுமோ அந்த நேரத்துல நீங்க உட்கார்ந்து இந்த ஒரு நாள்ல ஒற்றுமையா எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா சில பண்டிகை பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்களையே கொண்டாடிட்டு இருக்கிறோம், எங்க கணவர் வரமாட்டாரு, குழந்தைங்க வரமாட்டாருன்னு நிறைய பேர் சொல்றீங்க. இந்த ராமநவமிக்கு முடிஞ்சதுன்னா எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து விளக்கேத்தி நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னா, பால் பாயாசம் ரொம்ப விசேஷமானது, சக்கரை பொங்கல் வைக்கலாம், பானகம் வைக்கலாம், பஞ்சாமிரதம் செய்து வைக்கலாம். உங்களால எது முடியுதோ, வடை புளியோதரை என்ன முடியுதோ அதை செய்து வைங்க, முடிஞ்சதை செய்யுங்க. இன்னதுதான் செய்யணும், இவ்வளவு செய்யணும் அப்படின்னு நிர்பந்தங்கள் கிடையாது. ஒரு பால் பாயாசம் வைங்க, துளசி தீர்த்தம் வைங்க, சுவாமிக்கு பூ போடுங்க, 2 துளசி இதழ் வச்சிருங்க, அவ்வளவுதான். வச்சுட்டு எதை பாராயணம் செய்வது, என்ன படிக்கிறது, ராமருக்கு விசேஷமான ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, விஷ்ணு சகஸ்ரநாமா படிக்க தெரிஞ்சா படிங்க, ராமருடைய பாடல்கள் தெரிஞ்சா பாடலாம். இல்லம்மா எங்களுக்கு அவ்வளோ எல்லாம் நிறைய தெரியாதுன்னா எளிமையா ஒரு விஷயம் பண்ணுங்க, வீட்டுல இருக்கிற அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து 108 முறை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை சத்தமா எல்லாரும் சொல்லலாம். அது அதி விசேஷம், வீட்டுக்கும் நல்லது நமக்கும் ரொம்ப நல்லது. குடும்பத்துல வளர்ச்சி கிடைக்கும், தொழில வளர்ச்சி கிடைக்கும். முதல்ல குடும்பத்துல மன அமைதி, மன நிம்மதி, நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நேரத்தை நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க. காலை நேரம் விசேஷமானது. அப்படி இல்ல மாலையில கும்பிடலாம்னா 6 மணிக்கு மேல நீங்க இந்த பஜனை, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே நாம சேர்ந்து செய்யக்கூடிய இந்த பஜனை. பஜனைனா உடனே வந்து எல்லாரும் பாட தெரிஞ்சவங்க தானே பாடுவாங்க, அதுக்கு வந்து பக்கவாத்தியம் எல்லாம் வச்சு பாடணுமே அப்படிங்கறது கிடையாது. நாம சங்கீர்த்தனம், இறைவனுடைய நாமத்தை எங்களுக்கு சுதி சேருது சுதி சேரல அது தெரியுது ராகம் தெரியுது ஒண்ணுமே வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரிந்த வகையில உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு 108 முறை சொல்லி பாருங்களேன். அந்த இடத்துக்கு ஆஞ்சநேயரே வருவார். எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் எழுந்தருளி அருள் புரிவார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இந்த நாமத்தை கண்டிப்பா சொல்லுங்க. ஆஞ்சநேய பெருமானையும் அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க. சுவாமிக்கு இதெல்லாத்தையும் நாம நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டிட்டு குழந்தைகளுக்கு இந்த பிரசாதங்களை கொடுங்க. பக்கத்துல யாருக்காவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கொடுக்கலாம். அதே போல இந்த குழந்தை இல்லாதவர்கள் காலை நேரத்துல நாம வீட்டுல வழிபாடு பண்ணிட்டு கோவிலுக்கு போய் தொட்டில் கட்டுற வழக்கம் இருக்கு அப்படின்னா பக்கத்துல எந்த கோயில தொட்டில் கட்டுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு போய் தொட்டில் கட்டிட்டு வாங்க. அடுத்த ஸ்ரீராம நவமிக்குள்ள கண்டிப்பா நம்ம வீட்டுல ராமர் தொட்டில்ல ஒரு குழந்தைய நிச்சயமா தருவார். அதனால இந்த நாள் குழந்தைக்காக வேண்டுபவர்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதனால போய் நீங்க தொட்டில் கட்டிட்டு வாங்க. இப்ப தொட்டில் கட்டிட்டு வாங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க, நாங்க இந்த நாட்டுல இல்ல வெளிநாட்டுல இருக்கிறோம், எங்க அப்பா அம்மா போய் கட்டலாமா, என் மருமகளுக்காக மாமியார் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமா செய்யலாம். யாருக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தொட்டில் கட்டுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய பேருக்கு கைமேல் பலன் கொடுத்த ஒரு அழகான விரதம் தான் இந்த ஸ்ரீராம நவமி. இது இல்லாம இந்த ஸ்ரீராம நவமிய நாங்க ராமருக்காக கொண்டாடுறோமா, எங்களுக்கு எந்த வேண்டுதலும் கிடையாது அப்படின்னா எளிமையா தாராளமா நம்ம வீட்டுல கொண்டாடலாம். பக்கத்துல இருக்கிற ராமர் கோயிலுக்கு போங்க, ஒரு நெய் தீபம் ஏத்துங்க, சுவாமிக்கு 2 துளசி வாங்கி கொடுங்க. எம்பெருமான உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிட்டு ராமரை வழிபாடு பண்ணி மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க, வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டுல இருந்து இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம். நாம ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா நம்முடைய வீடுகள்ல கொண்டாடி எம்பெருமானுடைய கருணையினால நல்ல குடும்ப ஒற்றுமையா மகிழ்ச்சியா எல்லாரும் வாழணும். ராமருடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் உள்ளன்போட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நடைபெறுகின்றன. நன்றி, வணக்கம்.